وَضَرَبَ اللَّهُ مَثَلًا لِّلَّذِينَ آمَنُوا امْرَأَتَ فِرْعَوْنَ إِذْ قَالَتْ رَبِّ ابْنِ لِي عِندَكَ بَيْتًا فِي الْجَنَّةِ وَنَجِّنِي مِن فِرْعَوْنَ وَعَمَلِهِ وَنَجِّنِي مِنَ الْقَوْمِ الظَّالِمِينَ.
بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون. கணியத்திற்குரிய சகோதரிகளே, அன்பான தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே உங்களை இந்த ஊரிலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தினான். நம்முடைய இந்த அமர்வை அல்லாஹு தஆலா ஏற்று அருள் புரிவானாக. இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நல்ல இல்மையும் நல்ல அமலையும் உறுதியான ஈமானையும் அழகிய முடிவையும் அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் பெற்ற நல்ல வாழ்க்கையையும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இந்த அமர்வுக்காக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு மரியமும் ஆசியாவும் எங்கே என்று. தலைப்பை கேட்டவுடன் சிலருக்கு பலவிதமான யோசனைகள் ஏற்பட்டிருக்கலாம். என்ன உம்மத்தில் யாராவது யார் வீட்டிலையாவது மரியம் ஆசியா என்ற பொம்பளை பிள்ளைங்க எங்கேயாவது ஓடி போயிட்டாங்களா, காணா போயிட்டாங்களா, அதை வந்து இங்கே தேட போகிறாங்களா, அதை தேடினா தேடி கிடைச்சா கண்டுபிடிச்சி கொடுத்தா பரிசு எதுவும் கொடுக்க போகிறாங்களா, அந்த மாதிரிலாம் யாராவது நினைச்சிருக்கலாம். அன்பான சகோதரிகளே, இந்த மரியம் ஆசியா என்ற இந்த இரண்டு பெயர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களான அந்த பெண்மணிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் ஆசீர்வதிக்கப்பட்ட அல்லாஹுவால் புகழப்பட்ட பெண்மணிகள். அந்த பெண்மணிகளை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் உதாரணமாக சொல்கிறான். அந்த பெண்மணிகளை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹு தஆலா முன் உதாரணங்களாக சொல்கிறான். ஒரு முஃமின், ஒரு இறை நம்பிக்கையாளர் ஈமானிலும் ஒழுக்கத்திலும் இறை அச்சத்திலும் இறை வழிபாட்டிலும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணங்களாக இந்த இரண்டு பெண்களை அல்லாஹு தஆலா தேர்வு செய்து சொல்கிறான். இவர்களுடைய இந்த முன் உதாரணத்தின் அடிப்படையில் தான், இவர்களுடைய இந்த வாழ்க்கை வெளிச்சத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹ் நமது உயிரினும் மேலான நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது சமுதாயத்து பெண்களை உருவாக்கினார்கள். நமது சமுதாயத்தின் முதல் தலைமுறையினராகிய மூத்த மக்களாகிய நபித்தோழர்கள், பிறகு அவர்களுடைய மாணவர்கள் தாபியீன் என்று அழைக்கப்படுபவர்கள், இவர்களுடைய காலத்து பெண்கள், அவர்களுடைய பெயர்கள் மாறுபட்டு இருந்தாலும் ஆனால் இந்த மரியம் ஆசியாவுடைய குணத்தில் அவர்கள் இருந்தார்கள். ஆகவே ஒவ்வொரு வீட்டிலும் மரியமும் ஆசியாவும் பிறந்து கொண்டிருந்தார்கள், வளர்ந்து கொண்டிருந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? அந்த மரியமையும் ஆசியாவையும் தான் நாம் தேடி இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். பெயர்கள் மாறுபடலாம், நீங்கள் விரும்பிய பெயர்களை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம், உங்களது பெயர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சூட்டலாம், ஆனால் குணம், ஈமான், ஒழுக்கம், மார்க்கப்பற்று, இறை அச்சம் யாரை கொண்டு இருக்க வேண்டும்? மரியமை போன்று இருக்க வேண்டும், ஆசியாவை போன்று இருக்க வேண்டும். அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம், அவள் தான் ஒரு முஸ்லிமான பெண்மணி, அவள் தான் ஒரு விசுவாசியான பெண்மணி, அவள் தான் இறை நம்பிக்கையுடையவள். அப்படிப்பட்ட பெண்களைத்தான் அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தின் உயர்ந்த பெண்களாக தேர்வு செய்கிறான், அவர்களை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அவர்களுடைய சந்ததிகளில்தான் இந்த சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய நல்ல மக்களை அல்லாஹு தஆலா உருவாக்குகிறான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று மரியம் ஆசியா எங்கே என்று சொன்னால், அவர்களை வானத்திலிருந்து நாம் கொண்டு வர முடியாது, அவர்கள் எங்கோ பூமியிலிருந்து முளைத்து விட மாட்டார்கள், அவர்கள் நீங்கள் தான், உங்களிலிருந்து தான் அவர்களை உருவாக்க வேண்டும், உருவாக வேண்டும். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மரியம் ஆசியாவுடைய பின்னணி என்ன, அவர்களுடைய வரலாறு என்ன, படிப்பினை பாடத்தை சொல்கிறது என்பதை சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் ஒரு 40 நிமிடத்திற்குள் நாம் அறிந்து கொண்டு, பிறகு ஏதாவது கேள்விகள் இருக்குமேயானால் அதற்குரிய பதில்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். முதலாவதாக, நாம் ஏன் மரியமுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, அதற்கு நிறைய குர்ஆனுடைய வசனங்களை ஓதலாம். குறிப்பாக சூரா அத்-தஹ்ரீம், சூரா அத்-தஹ்ரீம் 66வது அத்தியாயம், அதனுடைய 11-12 இந்த இரண்டு வசனங்கள் நீங்களும் நானும் எழுதி வைத்து மனப்பாடம் செய்து அதனுடைய அர்த்தத்தை, பொருளை, கருத்தை உணர்ந்து அதை நமது வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டிய விஷயங்கள். இந்த ரெண்டு வசனங்களிலே அல்லாஹு தஆலா சொல்வதை பாருங்கள். وضرب الله مثلا للذين آمنوا, நம்பிக்கை கொண்ட மூமினானவர்களுக்கு அல்லாஹு தஆலா உதாரணத்தை விவரிக்கிறான். உதாரணத்தை யாரை சொல்கிறான் உதாரணமாக? முதலாவதாக இம்ரஅத ஃபிரஊன், ஃபிரஊனுடைய மனைவியை உதாரணமாக அல்லாஹ் சொல்கிறான். அவர்களது பெயர்தான் ஆசியா பின்த் முசாஹிம். ஆசியா பின்த் முசாஹிம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெயரை குறிப்பிட்டுள்ளதை ஸஹீஹான ஹதீஸுகளில் நாம் பார்க்கிறோம். ஃபிரஊனுடைய மனைவியை அல்லாஹு தஆலா உதாரணமாக சொல்கிறான். குறிப்பாக இந்த கண்ணியத்திற்குரிய பெண்மணி, அல்லாஹ் அவர்களை பொருந்து கொள்வானாக, அவர்களுடைய வரலாற்றின் வாழ்க்கையின் இறுதி பகுதியை இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பேழையிலே வைக்கப்பட்டு ஆற்றிலே மிதந்து வந்தபோது அவர்களை கண்டெடுத்தது, அவர்கள் மீது பிரியத்தை பொழிந்தது, ஃபிரஊன் கொல்ல நினைத்த போது கொல்ல வேண்டாம் என்று கூறியது, நாம் எடுத்துக்கொள்ளலாம், வளர்ப்பு குழந்தையாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று ஆசைப்பட்டது, வளர்த்தது, இவற்றையெல்லாம் சூரா அல் கசஸ் என்ற அந்த அத்தியாயத்தின் ஆரம்ப அந்த பகுதியிலே நீங்கள் விரிவாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே ஆசியாவுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை நமக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, சோதனையிலே ஒரு பெரிய சோதனை ஒரு மனிதனை கொல்வதற்கு, கொலை செய்வதற்கு மக்கள் எல்லாம் ஒன்று கூடிவிட்டால் அப்போது அந்த மனிதன் சந்திக்கக்கூடிய சோதனை ஒரு பெரிய சோதனை. குற்றமே செய்யாமல், எந்த குற்றத்தையும் செய்யாமல், எந்த உயிரையும் கொல்லாமல் அப்பாவியான ஒரு மனிதனை அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டான், நம்பிக்கை கொண்டான் என்ற ஒரே காரணத்திற்காக அவன் கொல்லப்படுவானே ஆனால் இது எவ்வளவு பெரிய அநியாயம் யோசித்து பாருங்கள். ஆசியா ஃபிரஊனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் எந்த கடமையிலும் அவர்கள் குறைவு செய்துவிடவில்லை. ஃபிரஊனுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளில் எந்த பணிவிடையிலும் அவர்கள் குறைவு செய்துவிடவில்லை. ஆனால் ஆசியா அவர்கள் செய்தது என்ன? உனக்கும் எனக்கும் ரப்பாகிய அந்த அல்லாஹ்தான் எனது இறைவன், நான் உன்னை ஈமான் கொள்ள மாட்டேன், அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன் என்று சொன்னதுதான் ஒரே காரணம். ஈமான், இறை நம்பிக்கை, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் ஃபிரௌன் அவர்களிடத்திலே பார்த்த குற்றம். வேறு எந்த குற்றத்தையும் அவனால் காண முடியவில்லை. இது குற்றமா அன்பானவர்களை யோசித்து பாருங்கள். அல்லாஹுவை ரப் என்று ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக ஃபிரௌனால் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், இம்சை அடித்து துன்புறுத்தப்படுகிறார்கள். இறுதியாக தப்சீர்களிலே பார்க்கிறோம், பொதுவாக ஒரு ஆண் சோதனைகளை தாங்கிக் கொள்கிறான் என்றால் அவரிடத்திலே கொஞ்சம் வீரம் இருக்கும், உடலிலே வலிமை இருக்கும். ஒரு பெண் பலவீனமான படைப்பு, மென்மையான படைப்பு. ஒரு ஆண் தாங்கிக் கொள்ளக்கூடிய சிரமங்களை ஒரு பெண்ணால் தாங்கிக் கொள்ள முடியாது. இருந்தும் ஃபிரௌனுடைய அத்தனை கொடுமைகளையும் அல்லாஹ் ஒருவனுக்காக சகித்துக் கொள்கிறார்கள், தாங்கிக் கொள்கிறார்கள். இறுதியாக ஃபிரௌன், இந்த ஆசியா என்னை நம்பிக்கை கொள்ளவில்லை, என்னை நிராகரித்து விட்டால் மூசாவுடைய கடவுளை ரப்பாக இறைவனாக ஏற்றுக்கொண்டால், எனவே இனி இவளை கொலை செய்து விடுங்கள் என்பதாக தன்னுடைய பணியாட்களுக்கு அவன் கட்டளை போடுகிறான். அந்த கொலை எப்படிப்பட்ட கொலை? உள்ளங்கள் நடுங்குகின்ற கொலை, நெஞ்சம் தொண்டை குழிக்குள் வந்துவிடும், கண்கள் பிதுங்கிவிடும், கேட்பவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கக்கூடிய ஒரு கொலை. அந்த கொலை சாதாரணமாக வாளை எடுத்து தலையை சீவி விடுவதல்ல, கத்தியால் குத்தி விடுவதல்ல. அவர்களை ஒரு மலை சரிவுக்கு கீழே படுக்க வைக்கப்படுகிறது. பெரிய அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாறை, அந்த பாறையை ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த பாறை உருட்டிவிட்டால் நேரடியாக அந்த பெண்மணியின் உடலை சிதைத்து நசுக்கி சாகடிக்கக்கூடிய அந்த ஏற்பாட்டிலே அந்த பெண் அங்கே படுக்க வைக்கப்படுகிறார். அந்த காட்சியை கொஞ்சம் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்திப்பார்கள். எப்படிப்பட்ட ஒரு காட்சியாக இருக்கும்? ஒரு பெண் கைகாலெல்லாம் கட்டப்பட்டு மலை குன்றின் ஓரத்திலே படுக்க வைக்கப்படுகிறாள். அவளுக்கு மேலே பல ஆட்கள் ஏறி அந்த பாறையை தயார் செய்து அந்த பாறையை உருட்டுவதற்காக நிற்கிறார்கள். கண்ணால் காண்பிக்கப்படுகிறது. எப்படி இருக்கும் அந்த காட்சி? ஒரு சின்ன ஒரு கல் அடியை தாங்க முடியுமா? உயரத்திலிருந்து நமது தலையிலோ கையிலோ உடம்பிலோ உயரத்திலிருந்து விழக்கூடிய ஒரு கல்லுடைய வலியை நம்மால் தாங்க முடியாது. ஒரு பெரிய பாறை உருட்டிவிடப்படுகிறது, அது இன்னும் சில நிமிடங்களில் என் தலையை சுக்குநூறாக்கப் போகிறது, என் உடலை சிதைக்கப் போகிறது. இதை பார்க்கிறார்கள் அன்பான சகோதரிகளே. இதுதான் ஈமானுக்குள்ள டெஸ்ட், ஈமானுக்குள்ள சோதனை. எல்லாம் கவனமாக கேட்கிறீங்களா? இன்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் நமக்கு அருள் புரிய வேண்டும். நாமெல்லாம் இப்படிப்பட்ட சோதனையில் ஒரு சின்ன அளவை சந்தித்தால் கூட நம்முடைய நிலைமை எப்படி இருக்குமோ அல்லாஹ் பாதுகாப்பானா? அல்லாஹ் அத்தகைய சோதனையிலிருந்து நம்மை பாதுகாப்பானா? உறுதியான ஈமானை நமக்கு நசீபாக்குவானா? இப்போது அந்த பெண்ணை படுக்க வைக்கப்பட்டு அந்த பெண்ணிடத்திலே ஆசியாவிடத்திலே கேட்கப்படுகிறது, சொல், மூசாவின் கடவுளை நிராகரிக்கிறாயா? ஃபிரௌனை இறைவனாக ரப்பாக ஏற்றுக்கொண்டாயா என்று கேட்கப்படுகிறது. முதல் முறை கேட்கப்படுகிறது, நான் மூசாவுடைய இறைவனை ரப்பாக ஏற்றுக்கொண்டேன், ஃபிரௌனை நிராகரித்தேன். இரண்டாவது முறை, மூன்றாவது முறை, எந்த விதமான சரணமும் இல்லை. உனக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை பார், எந்த பயமும் இல்லை. அந்த நேரத்திலே என் அன்பு சகோதரிகளே, நம்முடைய கண்ணியத்திற்குரிய அந்த ஆசியா பின்த் முஸாஹிம் அவர்களது உள்ளமெல்லாம் எந்த தடுமாற்றத்திலும் இல்லை, எந்த பதஷ்டத்திலும் இல்லை, எந்த விதமான குழப்பத்திலும் இல்லை.
பொதுவாக மனிதன் இப்படிப்பட்ட நிலையில் எப்படி குழப்பம் அடைவானோ அந்த குழப்பங்கள் எதுவும் அவர்களிடத்திலே இல்லை. பொதுவாக நாம் என்ன சொல்வோம், அல்லாஹ் என்ன கடைசியிலே இப்படி கைவிட போறியே, எடுத்தோன்னு வாயில வர்றது, நான் எப்படியெல்லாம் உனக்காக வேண்டி கஷ்டப்பட்ட இபாதத்து பண்ண, நான் எப்படியெல்லாம் உன்னை ஏற்றுக்கொண்டு உனக்காக எவ்வளவு சிரமங்களை தாங்கி கொண்டிருந்தேன், என்ன கடைசி வரைக்கும் காப்பாத்தலையே நீ, கடைசியில இப்படிப்பட்ட ஒரு அதாபுல கொண்டு வந்து விட்டுட்டியே, என் மேல உனக்கு இறக்க என் மேல கருணை இல்லையா, நீ என்னை பாதுகாக்க மாட்டாயா, நீ எனக்கு உதவ மாட்டாயா, நான் என்ன தப்பு செஞ்சேன் உனக்கு என்றெல்லாம் பொதுவாக பேசுவார்களா இல்லையா சொல்லுங்க. சின்ன சின்ன சோதனை வந்து விட்டாலே அல்லாஹுவை குறை பேசக்கூடியவர்களைத்தான் பார்க்கிறோம். சின்ன சோதனை, ஒரு மௌத்தாக இருக்கட்டும் அல்லது உடல் சுகம் இல்லாத ஒரு நிலையாக இருக்கட்டும், சின்ன இழப்பாக இருக்கட்டும், எப்படியோ சின்னது பெரியது எதுவாக இருந்தாலும் இன்று பலவீனமான ஈமானுடைய நமது சமுதாயத்தில் உள்ள ஆண்கள் பெண்களின் நிலை என்ன, அல்லாஹுவை குறை சொல்வது, யா அல்லாஹ் நான் உனக்கு என்ன தப்பு பண்ண, நீ எனக்கு இப்படி துரோகம் பண்ணியே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம். யாரிடத்திலே சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள். அல்லாஹ் அநியாயக்காரன் இல்லை என்று தெளிவுபடுத்தி சொல்கிறான், அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். அந்த ரப்பை பார்த்து சொல்கிறார்கள், யா அல்லாஹ் நான் உனக்கு என்ன தப்பு பண்ண, நான் உனக்கு என்ன குறை செஞ்ச, நீ இப்படி எனக்கு துரோகம் பட்டியே, எனக்கு என்ன கைவிட்டுட்டியே, என்னை இப்படி சோதிச்சிட்டியே, நான் என்ன தப்பு பண்ண என்பதாக தான் செய்த நன்மைகளை அல்லாஹ்விடத்திலே சொல்லிக்காட்டி, அல்லாஹ்வுக்கு சொல்லிக்காட்டி, அல்லாஹ் செய்த நன்மைகளை எல்லாம் மறந்துவிட்டு அல்லாஹுவை துரோகம் செய்தவனாக, நன்றி கெட்டவனாக, அநியாயம் செய்தவனாக சொல்லக்கூடிய பலரைத்தான் இந்த சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்களிலிருந்து அப்பாற்பட்டு தனித்து நிற்கிறார்கள் இந்த பெண்மணி ஆசியா பின்த் முஸாஹிம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இந்த காட்சி எப்படிப்பட்ட ஒரு காட்சியாக இருக்கும், எவ்வளவு சோதனையா இருக்கும். அவங்க விரும்பி இருந்தா அல்லாஹ்வுக்கு அவங்களிடத்திலே உள்ள அந்த நெருக்கத்திலே அவர்கள் சொல்லி இருக்கலாம், யா அல்லாஹ் என்னை நீ காப்பாற்று, என்னை நீ கைவிட்டு விடாது, இப்படியாவது துஆ கேட்டிருக்கலாம் இல்லையா சொல்லுங்க. யா அல்லாஹ் நான் ஒரு இக்கட்டான நிலையிலே மாட்டிக்கொண்டு விட்டேன், உன்னை நான் வணங்கினேன், உனக்கு வழிபட்டேன், உன்னை ஈமான் கொண்டேன், ஃபிரௌனை நிராகரித்தேன், எனக்கு இந்த நேரத்திலே கண்டிப்பாக நீ உதவி செய்தாக வேண்டும், நீ என்னை காப்பாற்றியாக வேண்டும், அப்படியெல்லாம் துஆ கேட்டிருக்கலாம் இல்லையா. ஆனால் அப்படியும் அவர்கள் துஆ கேட்கவில்லை. அல்லாஹ் இந்த சோதனையில் என்னை அவன் தள்ளி இருக்கிறானா, இந்த சோதனையை கொண்டு எனது ஈமானை அல்லாஹ் சோதித்து பார்க்க விரும்புகிறானா, விரும்பட்டும். என்ன முடிவுக்கு வந்தார்கள், நான் இப்படி கொடூரமாக கொல்லப்படுவது இது என்னுடைய ஈமானுக்கு சோதனையா என்றால், இந்த சோதனையில் நான் பொறுமையாக இருப்பேன், அந்த பொறுமையை எனது ரப்பு பார்த்து மகிழ்ச்சி அடையட்டும். அவர்களது ஈமான் அவர்களுக்கு எதை சொன்னது, இந்த உலக வாழ்க்கை அற்ப உலக வாழ்க்கையில் எப்படியும் ஒரு நாள் மரணம், எப்படியும் ஒரு நாள் மரணம், ஏன் அந்த மரணம் அல்லாஹ்வுக்காக இருக்கக்கூடாது. இந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் நாடினால் அவன் நம்மை காப்பாற்றலாம், துவா கேட்டால் அல்லாஹ் என்னை தப்பிக்க வைக்கிறான், ஏதாவது வழியை கொண்டு அல்லாஹ் எனது உயிரை காப்பாற்றலாம், என்னை இங்கிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து வேறு இடத்திற்கு கொண்டு சென்று விடலாம். அப்படியெல்லாம் கொண்டு சென்றால் பிறகு எனக்கு மரணம் வரும்போது அது படுக்கையின் மரணமாக, சாதாரண மரணமாக இருக்கும், அது ஒரு ஷஹாதத்தாக அமையுமா, யோசித்து பாருங்க. ஒரு வீர மரணமாக அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் கொடுத்த இந்த உயிரை ரப்பு அல்லாஹ் என்று சொன்னதால் நான் கொல்லப்பட்டேன் என்ற நிலைக்கு வருவார்களா, அதை நினைத்து பார்த்தார்கள் ஆசியா. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு மரணத்தை அவர்கள் தாங்குவதற்கு தயாரானார்கள். இதற்கு முன்னால் எத்தனையோ வழிகளை, இம்சைகளை, வேதனைகளை தாங்கிக் கொண்டிருந்த அந்த ஆசியாவிற்கு இதனுடைய முடிவாகிய மரணம், அது எப்படி வந்தால் என்ன, மரணம் எப்படி வந்தால் என்ன, பாறாங்கல்லால் தூக்கி எறியப்பட்டு கொல்லப்பட்டால் என்ன, வாளால் கொல்லப்பட்டால் என்ன, கத்தியால் தலை சீவப்பட்டால் என்ன, எப்படியோ மரணம் அல்லாவுக்காக வருகிறது, நான் அதை தாங்க தயார். சோதனை அல்லாவுக்காக நான் தாங்க தயார். அன்பானவர்களே, ஏன் இவர்கள் இதற்கு முன்பு பெரும் பெரும் சோதனைகளை தங்களது கண்களால் பார்த்திருக்கிறார்கள். ஃபிரவுனுக்கு முன்னால் சூனியம் செய்து ஃபிரவுனிடத்திலே சன்மானங்களை பெறலாம் என்று வந்த அந்த சூனியக்காரர்கள் இறுதியிலே சுஜூதிலே விழுந்து அமன்னா பிரப்பில் ஆலமீன், ரப்பி மூசா வ ஹாரூன், அகிலங்களின் இறைவனை நம்பிக்கை கொண்டோம், மூசா ஹாரூனுடைய இறைவனை நம்பிக்கை கொண்டோம் என்று அந்த சூனியக்காரர்கள் கூறிய போது ஃபிரவுன் எச்சரிக்கை செய்தான், நீங்கள் எல்லாம் சேர்ந்து சதி செய்து விட்டீர்களா, உங்களை மாறுகை மாறுகால் வெட்டுவேன், உங்களை கழுமரத்திலே ஏற்றி உங்களை தொங்க வைப்பேன், சாவடிப்பேன் என்று மிரட்டினார். ஆனால் அந்த சூனியக்காரர்களில் ஈமானை ஏற்றுக்கொண்ட அந்த சூனியக்காரர்கள் ஒருவர் கூட திரும்ப மதம் மாறி செல்லவில்லை. அத்தனை பேருடைய மாறுகை மாறுகால் வெட்டப்பட்டது, ஈட்டியிலே குத்தப்பட்டு கழுமரத்திலே தொங்க விடப்பட்டார்கள். தண்ணீரின்றி பசியோடு தாகத்தோடு துடிதுடித்து அவர்கள் அங்கே இறந்தார்களே தவிர ஒருவர் கூட ஈமானை விடவில்லை. இத்தகைய சோதனைகளை ஏற்கனவே ஆசியா அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். தனக்கு முன்னால் ஈமான் கொண்டவர்கள் எப்படியெல்லாம் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்திருந்த அந்த ஆசியாவிற்கு அந்த மூமின்களில் ஒருவனாக ஒருத்தியாக நான் ஏன் ஆகக்கூடாது என்ற ஆசை, அன்றை அந்த ஈமானிய உணர்வு அவர்களையும் அதே ஈமானுடைய பாதையிலே இப்படிப்பட்ட ஒரு கோரமான மரணத்தை தாங்கிக் கொள்வதற்குரிய துணிவை கொடுத்தது. இங்கே ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும் சகோதரிகளே, நாம் நல்லவர்களை பார்ப்பதில்லை, நல்லவர்களை பற்றி பேசுவதில்லை, நல்லவர்களின் வரலாறுகளை படிப்பதில்லை. எனவேதான் நல்லவர்களில் ஒருவராக நாம் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை. நாம் உலக மக்களை பார்க்கிறோம், செல்வந்தர்களை, உலகத்தின் வசதி உடையவர்களை பார்க்கிறோம். காசு, பணம், புகழ், பதவி இதில் உள்ள மக்களை பார்க்கிறோம், அவர்களை பற்றி பேசுகிறோம், அவர்களை போன்று நாமும் ஆக வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆசைப்படுகிறோம். இதுதான் நமது முன்னோர்களுக்கும் நமக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். புரிகிறதா உங்களுக்கு? அவர்கள் நல்லவர்களை பார்த்தார்கள், நல்லவர்களை பற்றி பேசினார்கள், நல்லவர்களை போன்று தாங்கள் ஆக வேண்டும், மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கேற்ப அவர்களை மாற்றினான். ஏனென்றால் நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ கண்டிப்பாக அல்லாஹ் உங்களை அப்படி ஆக்குவான். முதலிலே உங்களது உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் சோதிக்க வேண்டும். யா அல்லாஹ், என்னை ஒரு மூமினாக, ஒரு சாலிஹான, உனக்கு பொருத்தமான ஒரு நல்ல அடியாளாக என்னை ஆக்கு, அதுதான் எனது விருப்பம் அல்லா. என்னை நீ தேர்ந்தெடுத்துக்கொள், உனது நல்லடியார்களை தேர்ந்தெடுத்தது போன்று என்னை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் என்று நீங்கள் துஆ செய்தால், கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களை எப்படி ஆக்குவார். அதுபோன்று நீங்கள் உலகத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் நாடினால் உலகத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பார், ஆனால் மறுமை கிடைக்காது. இங்கேதான் ஆசியாவுடைய இந்த நிலையை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் ஃபிரவுனுடைய அந்த ஆரம்ப காலத்திலே அவர்கள் பார்த்தவர்கள் உள்ளத்தை திடப்படுத்திக் கொண்டார்கள், பலப்படுத்திக் கொண்டார்கள், தடுமாறவில்லை. கேட்க கேட்க அவர்களது வாயிலிருந்து வந்த பதில் என்ன? கஃபர்து பி ஃபிரவுன், ஃபிரவுனை நிராகரித்தேன், ஆமன்து பில்லா, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன். இந்த நேரத்தில் தான் ஆசியா கடைசியாக அல்லாவிடத்திலே கரம் ஏந்துகிறார்கள். கடைசியாக அல்லாவிடத்திலே கரம் ஏந்துகிறார்கள். எதற்காக, எப்படி கரம் ஏந்துகிறார்கள்? இந்த சூழ்நிலையில் உலகத்தில் உள்ளவர்கள் கேட்கின்ற அந்த துவாக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே சாதாரண மனிதர்கள் என்னென்ன விரும்புவார்களோ அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு அந்த பெண்மணி கேட்கக்கூடிய துஆ, சகோதரிகளே, அதுதான் அல்லாஹ்வுடைய வேதங்களில் மிக சிறந்த வேதமாகிய அல் குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய நபிமார்களில் சிறந்த நபியாகிய முஹம்மதுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய தொழுகையில் ஓதப்படுகின்ற வேத வசனங்களில் அவர்களை நினைவு கூறும்படி செய்தது. நினைத்து பாருங்கள், தொழுகையில் அல்லாஹுவை நினைவு கூறப்பட வேண்டிய அந்த இடத்தில் அல்லாஹுவின் வேதத்திலே ஆசியா பின்த் முஸாஹிமை நாம் நினைவு கூறுகிறோம். அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்றவர்களாக பணிந்தவர்களாக. ஏன் இந்த துஆ? அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. الله அவர்களை கையேந்து கேட்கிறார்கள், என்ன அல்லாஹ்வே, ரப்பி, என் இறைவா, எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டு, என்னை அங்கே அழைத்துக்கொள். பிரார்த்தனை பாருங்கள், சொர்க்கத்தின் மீது இருந்த நம்பிக்கை அவர்களை அப்படி கேட்க சொன்னது. நமக்கு இந்த உலக வாழ்க்கையின் மீது இருக்கக்கூடிய ஆசை, இந்த உலக வாழ்க்கையின் மீது இருக்கக்கூடிய பற்று, ஆகிரத்திலே நமக்கு இருக்கக்கூடிய பற்றின்மை, பலவீனமான நம்பிக்கை நம்மை மறுமையின் பக்கம் தேட்டம் உள்ளவர்களாக ஆக்கவில்லை. மறுமையிலே ஆசையற்றவர்களாக இருக்கிறோம், துன்யாவிலே ஆசையுடையவர்களாக இருக்கிறோம். அதனாலதான் பெரும்பாலும் பாருங்க, நான் குறை சொல்றேன்னு நினைத்துக் கொள்ளாதீங்க. ஏதோ அரபியில கேட்க தெரிஞ்சதை பல பேர் கேட்பாங்க, அதுக்கு பிறகு தமிழில் அவங்க அவங்களுடைய தாய்மொழியில துவா கேட்க ஆரம்பிச்சா அதிகமாக கேட்கக்கூடிய துவா எது? இந்த துன்யாவை பத்தி தான். யா அல்லாஹ், எனக்கு அதை கொடு, இதை கொடு, அப்படி கொடு, இப்படி கொடு, என் கணவனுக்கு அதை கொடு, என் பிள்ளைகளுக்கு இதை கொடு, இப்படியே துன்யாவை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆகிரத்தை பற்றி கேட்பதற்கு அவர்களுக்கு தெரியவே தெரியாது. பல சகோதர சகோதரிகளை பார்த்திருக்கிறோம், உங்களது மறுமைக்காக நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் துஆ என்று கேட்டால் அவர்களுக்கு சொல்லவே தெரியாது. மறுமைக்காக என்ன நீங்கள் துஆ கேட்கிறீர்கள் என்று கேட்டால் சொல்ல தெரியாது. துன்யாவுக்காக என்ன கேட்கிறீர்கள் என்றால் அங்கும் அவர்களுக்கு கேட்க தெரிவது என்னவென்றால் துன்யாவை மட்டும்தான் கேட்க தெரியுமே தவிர துன்யாவை ஆகிரத்துக்காக எப்படி கேட்பது என்பதும் தெரியாது. இப்படி ஒன்று ஆகிரத்தை பற்றி கேட்க தெரியாது, துன்யாவை பற்றி கேட்க தெரியும், அந்த துன்யாவையும் துன்யாவுக்காக கேட்க தெரியுமே தவிர துன்யாவை எப்படி ஆகிரத்துக்காக கேட்பது என்பதும் தெரியாமல் இருக்கிறார். இங்கே இந்த பெண் கேட்கக்கூடிய துஆவை பாருங்கள், ரப்பி பினிலி இந்தக பைதன் ஃபில் ஜன்னா, என் இறைவா, எனக்கு சொர்க்கத்திலே ஒரு வீடு வேண்டும். அவ்வளவுதான், அந்த ஒரு வீட்டுக்காக இந்த துன்யாவின் அத்தனை சோதனைகளையும் சிரமங்களையும் துன்பங்களையும் இன்னல்களையும் நான் தாங்கிக் கொள்ள தயார். ஏன்? சொர்க்கத்தில் சென்றால்தான் அந்த ரஹ்மானை பார்க்க முடியும் இல்லையா? சொர்க்கம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய இல்லம், சொர்க்கம் அல்லாஹுடைய அருள், அன்பனுடைய இல்லம். அங்கே சென்றால்தான் அவன் மூமின்களுக்கு தனது திருமுகத்தை காட்டுவான். அல்லாஹ், நான் அங்கே உன்னை பார்க்க வேண்டும், எனக்கு அங்கே ஒரு இடம் வேண்டும், அந்த இடத்தை எனக்கு கொடு, மற்றபடி இந்த வேதனைகளை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. பிறகு சொன்னார்கள், வனஜினி மின் ஃபிரௌன வஅமலிஹி, இந்த ஃபிரௌனிடமிருந்தும் அவனுடைய செயலில் இருந்தும் என்னை நீ பாதுகாத்துக்கொள். வனஜினி மினல் கௌமில் வாலிமீன், அநியாயக்காரர்களுடைய இந்த அநியாயத்திலிருந்து என்னை நீ ஈடேற்றப்படுத்திக்கொள். இந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே ஓதுகிறார்கள். ஷஹாதத்துடைய அந்த தேட்டம், அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்ற அந்த வீரம் அந்த பெண்மணி இடத்திலே, அல்லாஹ், மறுமைதான் எனக்கு வேண்டும், இந்த துன்யாவிலே எனது உயிர் போவதை பற்றி எனக்கு கவலை இல்லை, இந்த துஆவை கேட்கிறார்கள். அங்கிருந்து மேலே பாறையை உருட்டுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடைப்பட்ட நேரத்திலே மலக்குக்கு கட்டளையிட்டான், அவர்களுடைய உயிரை வாங்கிவிடுங்கள் என்று. அவர்களுடைய உயிர் வாங்கப்படுகிறது. அந்த இறந்து போன அந்த மேனியின் மீதுதான் அந்த பாறை வந்து விழுகிறது. அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு முஃமினான ஒரு தியாகியான ஒரு பெண்மணியின் உடல், ஆனால் உயிர் பிரிந்தது அவர்களுக்கு தெரியாது. யாருக்கு? அங்கு அவர்களை வேதனை செய்வதற்காக இருந்த ஃபிரௌனுடைய அந்த சிப்பாய்களுக்கு, ராணுவத்தினருக்கு. ஆசியா இறந்து விட்டார், இறந்து விட்ட அந்த உடலின் மீதுதான் இந்த கல் விழப்போகிறது என்பது தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியும். நமக்கு முஃபஸ்ஸிர்கள் தப்சீர்களுடைய அறிவிப்புகளின் மூலமாக, நபிமார்களின் அறிவிப்புகளின் மூலமாக நாம் இதை தெரிந்து கொள்கிறோம். யோசித்து பாருங்கள், ஒரு இறை நம்பிக்கையுடைய ஒரு மூமினான தக்வா உள்ள அல்லாஹ்வை திருப்திப்படுத்திய ஒரு பெண்மணியின் உடல் அங்கே அந்த பாறையால் சிதைக்கப்படுகிறது, சின்னா பின்னமாக்கப்படுகிறது. அதை பற்றி கவலை இல்லை. ஏன்? இது அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்ட ஒரு முஃமின், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நாளை மறுமையிலே எழுப்பப்படும் போது அவன் எப்படி எழுப்பப்படுவார் தெரியுமா? அவனுடைய காயத்திலிருந்து ரத்தம் பீரிட்டு வந்து கொண்டிருக்கும், நிறம் ரத்தத்தின் ரத்தமாக, நிறம் ரத்தத்தின் நிறமாக இருக்கும், வாசனையோ கஸ்தூரியின் வாசனையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு ஷஹீது கொல்லப்பட்டு விட்டால் அவரை குளிப்பாட்டாதீர்கள், அவருடைய அந்த இரத்த காயங்களோடு கஃபனிட்டு அவரை அடக்கம் செய்யுங்கள், அந்த இரத்த காயங்களை கழுவாதீர்கள், நாளை மறுமையிலே வரும் பொழுது அந்த இரத்தங்களோடு, பசுமையான அந்த இரத்தங்களோடு அவர் வருவார். எனவேதான் நபியினுடைய மனைவிமார்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதிலே கலந்து கொண்டார்கள். சஹாபிய பெண்மணிகள் தங்களது கணவன்மார்களோடு ஜிஹாதிலே கலந்து கொண்டார்கள். சில நேரங்களில் சூழ்நிலை ஏற்பட்டால் வாளெடுத்தும் அவர்கள் எதிரிகளுக்கு முன்னால் நின்று போரும் செய்திருக்கிறார்கள். உம்மு அமாராவுடைய சம்பவத்தை உஹது போரின் போது நீங்கள் படித்து பாருங்கள், ஹுனைன் போரிலே படித்து பாருங்கள், உம்மு சுலைமுடைய வரலாறை படித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி சிலம் ஹுனைன் போர்ல தனியா மாட்டிக்கிட்டாங்க. அங்க உம்மு சுலைம் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு சுத்தி சுத்தி வர்றாங்க. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, உம்மு சுலைம் என்ன இது கத்தியோட தனியா வருகிற, எந்த எதிரியாவது நெருங்கி விட்டால் கிழித்து விடுவேன் என்று சொல்கிறாங்க. யோசித்து பாருங்கள் சகோதரிகளே, இதுதான் அந்த ஈமான். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், அல்லாஹ் அவர்களது உயிரை எடுத்துக் கொள்கிறார், அந்த உடலின் மீது அந்த பாறை விழுந்து அந்த உடல் சின்னா பின்னமாக சிதைக்கப்படுகிறது. ஒரு மூமினுடைய உடல், ஒரு தக்குவா உள்ள ஒரு பெண்மணியினுடைய உடல் அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுக்காக இப்படிப்பட்ட ஒரு சோதனைகளை எதிர்கொள்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இங்கேதான் ஆசியாவுடைய ஈமானை அல்லாஹு தஆலா நமக்கு உதாரணமாக சொல்கிறார். ஆண்கள் பெண்கள் என்று எல்லோருக்கும் அல்லாஹ் நமக்கு உதாரணமாக சொல்கிறார். இவர்களுடைய இந்த சம்பவத்திலே நமக்குள்ள படிப்பினைகள் என்ன? நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன? ஒன்று, குறித்துக் கொள்ளுங்கள், மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் என் சகோதரிகளே. ஒரு உண்மையான மூமினாக வாழ்வதற்கு, ஒரு உண்மையான ஒரு மூமினாக வாழ்வதற்கு முதலில் உங்களது உள்ளத்திலே கொள்கை உறுதி வேண்டும். அதைத்தான் ஆசியாவுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். இன்று நமது சகோதரிகள் பலருடைய நிலைமை எப்படி தெரியுமா? சாதகமான சூழ்நிலையாக இருந்தால் தொழுவார்கள், ஹிஜாப் போடுவார்கள், மார்க்கத்தை பேணுவார்கள். கொஞ்சம் பாதகமான சூழ்நிலையாக இருந்தால், கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கத்தை விட்டு கழண்டு கொண்டே வருவார்கள். எப்படி பாம்பு தனது சட்டையிலிருந்து கழண்டு கொண்டு வருகிறதோ, தனது சட்டையை கழட்டுகின்றதோ, அதுபோன்று மார்க்கத்தை கழட்டிக் கொண்டே வருவார்கள். பிறகு மார்க்கத்திற்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் தொடர்பும் இல்லாமல் ஆகிவிடும். யாராவது பார்த்து கேட்டா, என்னமா நீங்களா இப்படி இருந்தீங்களே, இப்ப இப்படி இருக்கீங்களே, அது அந்த சூழ்நிலைங்க, இப்ப நான் இருக்கிற சூழ்நிலை வேறங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப மார்க்கத்தை மாற்றுவது, சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப மார்க்கத்தை மாற்றுவது. பல இடங்களிலே நான் சொல்லியிருக்கிறேன், சில ஊரிலே சில பெண்கள் தங்களது கிராமத்தில் இருந்தால் ஹிஜாபு போடுவார்கள், சிட்டி நகரத்திற்கு வந்துவிட்டால் ஹிஜாபை கழட்டி விடுவார்கள். நல்லவர்களுக்கு மத்தியில் இருந்தால் நல்லவர்களை போன்று தொழுவார்கள், வைப்பார்கள், பல காரியங்களை செய்வார்கள். வேறு மக்களோடு சேர்ந்து விட்டால் அவர்களை போன்று சினிமாவுக்கு செல்வது, பாட்டு கேட்பது, இது போன்ற துன்யாவுடைய ஹராமான காரியங்களில் ஈடுபடுவார்கள். எங்கு இருக்கிறார்களோ அதற்கு ஏற்ப கேட்டால் சூழ்நிலை அப்படி என்று சொல்வார்கள். அதற்கு என்ன பொருள்? அவர்களுடைய உள்ளத்திலே ஈமான் இன்னும் உறுதியாக நிலை பெறவில்லை. இங்கே யோசித்து பாருங்கள், ஆசியா அவர்களுக்கு இருந்த ஒரு கொடூரமான சூழ்நிலையை விட ஒரு முஸ்லிமான பெண்மணி இந்த உலகத்திலே சந்தித்து விட முடியுமா? எதிரிகளிலேயே பெரிய எதிரியாக யார் இருந்தான்? ஃபிரஔன் இருந்தான். இஸ்லாம் என்றால் பிடிக்காது, ஈமான் என்றால் பிடிக்காது, அல்லாஹ் என்றால் அறவே பிடிக்காது. யாராவது அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் அவர்களை மட்டுமல்ல சந்ததிகளையே கொண்டு விடுவான். அப்படிப்பட்ட வெறி பிடித்த காபிர் அவன். அவனுடைய வீட்டுக்குள் இருந்து கொண்டு அவர்கள் மார்க்கத்தை பேணினார்கள், இபாதத்தை பேணினார்கள், அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்தார்கள் என்றால் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன? அல்லாஹுவை வணங்குவதற்கு உங்களது உள்ளத்தினுடைய கொள்கை ஈமானின் உறுதி தேவையே தவிர சூழ்நிலைகள் அல்ல. சூழ்நிலைகளுக்கு ஒரு பங்கு இருக்கிறது, அதை நாம் மறுக்கவில்லை. ஆனால் ஒரு உண்மையான ஒரு மூமினான பெண் ஈமான் யாருடைய உள்ளத்திலே ஊறிவிட்டதோ, குடிகொண்டு விட்டதோ, யாருடைய உள்ளத்திலே ஈமான் ஆழமாக பதிந்து விட்டதோ, அந்த பெண் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஈமானை விடமாட்டால், இறுதியாக தனது உயிரே போனாலும் உயிரை மாய்த்துக் கொள்வாளே தவிர ஈமானை மாய்க்க மாட்டாள். இதைத்தான் இதே ஆசியாவின் அடிச்சுவற்றிலே வந்த சுமையாவின் வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஆண் சஹாபாக்கள் அடி வாங்குகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். அதற்கு நிகராக இந்த சுமையாவும் அடிக்கப்படுகிறாள், துன்புறுத்தப்படுகிறாள், வேதனை செய்யப்படுகிறாள். சாதாரண வேதனையா? ஒட்டுமொத்த சமுதாயமே சேர்ந்து சாட்டையால் அடிக்கிறது, கல்லால் அடிக்கிறது, தடியால் அடிக்கிறது, சுடு மணலிலே கிடத்தப்படுகிறார், பாறைகள் நெஞ்சிலே சுமத்தப்படுகிறது. எல்லா நேரத்திலும் அல்லாஹு அஹத், அல்லாஹு அஹத், அஹத் அஹத் என்ற வார்த்தை, ரப்பி அல்லாஹ், ரப்பி அல்லாஹ், ஆமத்து பில்லா என்ற வார்த்தை. இறுதியாக அபூஜகல் எப்படி நடந்து கொண்டான், சுமையாவுடைய உயிர் எப்படி பிரிந்தது நீங்கள் அறிந்த சம்பவம். இங்கே அவர்கள் உயிரை கொடுத்தார்கள், ஈமானை விட்டுக் கொடுத்தார்களா? ரசூலுல்லாஹ்வை ஒரு தடவை ஏசி விடு, உன்னை விட்டு விடுகிறேன் என்று சொன்னான் அபூஜகல். யாரை? ரசூலுல்லாஹ்வை ஒரு முறை ஏசி விடு, அல்லாஹ்வை ஏசி விடு, அல்லது உனது மார்க்கத்தை ஏசி விடு, உன்னை விட்டு விடுகிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் இவர்களது பதிலோ ஆமன்து பில்லா, லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அஹத். இப்படிப்பட்ட பெண்கள் தான் அன்பிற்குரியவர்களே இன்று நமது முஸ்லிம் சமுதாயத்தை காப்பதற்கு, முஸ்லிம் சமுதாயத்தை உருவாக்குவதற்கு தேவை. இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இரண்டாவது படிப்பினை இந்த ஆசியா பின்த் முஸாஹிமுடைய இந்த சுருக்கமான வரலாறிலிருந்து, நீங்கள் எதை இழக்கப் போகிறீர்கள் என்பதை முடிவு செய்யுங்கள். நீங்கள் எதை இழக்கப் போகிறீர்கள், எதற்காக இழக்கப் போகிறீர்கள், எதை எதற்காக இழக்கப் போகிறீர்கள், அதை தெளிவாக முடிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு எதை இழக்க வேண்டும், எதை இழக்கக்கூடாது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்வது புரிகிறதா? கொஞ்சம் விவரமாக சொல்றேன். நமக்கு முன்னால் இரண்டு இருக்கிறது, ஒன்று துன்யா, இன்னொன்று ஆகிரத். ஒன்று துன்யா, இன்னொன்று ஆகிரத். நீங்கள் ஆகிரத்துக்காக துன்யாவை இழக்கப் போகிறீர்களா, அல்லது துன்யாவுக்காக ஆகிரத்தை இழக்கப் போகிறீர்களா? புரியுதுங்களா? இரண்டு விஷயங்கள் அல்லாஹ் நமக்கு முன்னால் வைத்திருக்கிறான். நீ எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய்? துன்யாவை தேர்ந்தெடுத்து மறுமையை இழக்கப் போகிறாயா, அல்லது மறுமையை தேர்ந்தெடுத்து துன்யாவை இழக்கப் போகிறாயா? நீ யோசித்துக் கொள், சிந்திக்க வேண்டும். இந்த உலகம் எத்தனை நாளைக்கு, எத்தனை காலத்திற்கு? இங்கு இருந்தவர்கள் முந்தைய நூற்றாண்டில் இருந்தவர்கள் இப்போது இருக்கிறார்களா? இப்போது இருக்கக்கூடிய நாம் அடுத்து இருப்போமா? கபரை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறோம், நகரவில்லை, ஓடிக்கொண்டே இருக்கிறோம். மரணம் நம்மை விரட்டிக்கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் அற்பகால இந்த துன்யாவுடைய வாழ்க்கைக்காக நிரந்தரமான ஆகிரத்தை மறுமையை ஒருவன் இழந்தால் அவனை விட புத்தி கெட்டவன் யாராக இருக்க முடியும்? ஆகவேதான் உலக வாழ்க்கைக்காக மறுமையை துறந்தவர்கள், மறுமையை விற்றவர்களை பார்த்து அல்லாஹ் முட்டாள்கள் என்று சொல்கிறான். அவர்களது வியாபாரம் நஷ்டமான வியாபாரம் என்று சொல்கிறான். அவர்கள் தோற்றுவிட்டவர்கள் என்று சொல்கிறான். ஆனால் யார் ஆகிரத்துக்காக துன்யாவை விட்டார்களோ பரவாயில்லை. ஏன்? ஆகிரத்து நிரந்தரமானது. ஆகிரத்து தான் உண்மையான இன்பம், அங்கேதான் உண்மையான மகிழ்ச்சி, அதுதான் உண்மையான வெற்றி என்று புரிந்து கொண்டு ஆகிரத்துக்காக துன்யாவை துறந்தார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா வெற்றியாளர்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆசியாவுடைய இந்த சம்பவம் நமக்கு இந்த படிப்பினையைத்தான் நமக்கு தருகிறது. அவர்கள் ஆகிரத்துக்காக துன்யாவை இழந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை தன்னுடைய நல்லடியார்களிலே அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டார், பொருந்து கொண்டார், சொர்க்கம் உண்டு என்று அவனுடைய குர்ஆனிலே வாக்களித்து விட்டான் அல்லாஹு தஆலா. ஆகவே சகோதரிகளே, இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கிய படிப்பினை, இன்று நமக்கு முன்னால் இந்த சோதனை வந்து கொண்டே இருக்கும். மார்க்கமா உலகமா, உலகமா மறுமையா, அல்லாஹ்வுடைய கட்டளையா மன விருப்பமா? இது நமக்கு முன்னால் நமது வாழ்க்கையிலே காலை மாலை இரவு பகல் என்று இந்த சோதனை வந்து கொண்டே இருக்கும். இதுதான் சோதனை. முதலிலே வணக்க வழிபாடுகள், வணக்க வழிபாட்டிலே நாம் ஓரளவுக்கு பயிற்சி எடுத்ததற்கு பிறகு அடுத்த சோதனை ஈமானுக்கு வரும். பலரை பார்க்கிறோம், தொழுகையுடைய நேரத்தில் வந்து சரியா தக்பீர் கட்டி தொழுதுடுவாங்க, அல்லாஹ்வுடைய கடமைகள் 5 கடமைகளை சரியா செய்து கொண்டே இருப்பாங்க. அடுத்து அல்லாஹு தஆலா அவங்களை சோதிப்பான். ஏன்னா சோதிக்காமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அலிஃப் லாம் மீம் அஹஸிப அன்னாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். சோதிக்காமல் நாம் உங்களை மூமின்களாக ஏற்றுக்கொள்வோமா, நீங்கள் மூமின்கள் என்று சொல்லிவிட்டால் நீங்கள் சோதிக்கப்படாமல் இருந்து விடுவீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா? வலக்கத் ஃபதன்னல் லதீன மின் கப்லிஹிம், முந்தி உள்ளவர்களை கண்டிப்பாக சோதித்தோம். ஃபல யஅலமன் அல்லாஹு லதீன ஸதகு வல யஅலமன்னல் காதிபீன். சூரா அன்கபூத்துடைய முதல் வசனங்கள். கண்டிப்பாக முந்தியவர்களை சோதித்தோம், உண்மையாளர்கள் யார், பொய்யர்கள் யார் என்று பிரித்து அறிந்துவிட விரும்புகிறோம். அப்ப ஈமானுடைய சோதனை தான் இந்த சோதனை. நீ மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கப் போகிறாயா அல்லது உனது விருப்பத்தை தேர்ந்தெடுக்கப் போகிறாயா? கணவனின் கட்டளையா அல்லாவின் கட்டளையா, தாயின் கட்டளையா அல்லாவின் கட்டளையா, இந்த துன்யாவின் லாபமா அல்லது மார்க்க ஒழுக்கமா? இப்படி சோதனை மேல் சோதனை வந்து கொண்டே இருக்கும் ஈமானுடைய சோதனை. அதற்குத்தான் ஆசியாவுடைய பாடத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தருகிறான். நீ துன்யாவை இழப்பதிலே கவனித்து கேளுங்கள், துன்யாவை இழப்பதிலே எந்த சலனமும் பட்டுவிடாதே. துன்யா போகிறதே என்று அது கடைசியாக உயிரே போனாலும் பரவாயில்லை, நீ தயாராக இருமுமினே, ஆகிரத்தை மட்டும் நீ விட்டுவிடாதே. மறுமையில் குறைவு ஏற்படுவதை நீ பொறுத்துக் கொள்ளாதே. துன்யாவே அழிந்து போனாலும் சரி, அதை பற்றி கவலைப்படாதே. நம்ம எப்படி இன்று ஆகிரத்து கொஞ்சம் அல்ல, மொத்தமா போனா கூட பரவாயில்லை, துன்யால கொஞ்சம் கூட குறையறதுக்கு நம்மிலே பலருக்கு அங்கே இஷ்டமில்லை. அப்படி துன்யா உள்ளத்தின் நெஞ்சத்தின் அத்தனை பாகங்களையும் கவ்வி பிடித்துக் கொண்டிருக்கிறது. வேட்டையாடக்கூடிய புலி சிறுத்தை சிங்கம் தனது வேட்டையை கப்பி பிடிச்சிருக்கிற மாதிரி துன்யாவை நம்ம கப்பி பிடிச்சிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனாலதான் எங்க ரெண்டுத்துக்கும் மோதல் வருகிறதோ அங்க ஆகிரத்தை விட்டுறோம், துன்யாவை தூக்கிட்டு போயிடும். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் துன்யாவுக்குத்தானே முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், நீங்கள் துன்யாவுக்கு தானே முன்னுரிமை கொடுக்கிறீர்கள், நீங்கள் துன்யாவை தானே விரும்புகிறீர்கள், நீங்கள் துன்யாவை தானே தேர்ந்தெடுக்கிறீர்கள். பல் துசிரூனல் ஹயாத் துன்யா. மூன்றாவது படிப்பினை, சோதனையின் போது என்ன செய்ய போகிறாய்? சோதனை, இது எப்படிப்பட்ட சோதனை? உனக்கே உனது உயிருக்கே ஒரு சோதனை வந்து விடும் போது, உனது மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து மார்க்கத்திலே நீ மரணிக்கப் போகிறாயா, அல்லது அச்சுறுத்தலுக்கு பயந்து மார்க்கத்தை விட்டுவிட்டு காபிராகி விடப் போகிறாயா? நான் சொல்வது புரிகிறதா? உனக்கு உனது உயிருக்கு அச்சுறுத்தல் வருகிறது, அந்த அச்சுறுத்தல் நேரத்திலே உயிருக்கு பயந்து மார்க்கத்தை விடப் போகிறாயா, அல்லது உயிரை விட்டு மார்க்கத்தை பற்றி பிடிக்கப் போகிறாயா? அதுதான் சுமையாக ஆசியா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஒரு முக்கிய படிப்பினையாக பார்க்கிறோம். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அறிவிப்பு செய்கிறார்கள், மூன்று தன்மைகள் இருந்தால், எத்தனை தன்மைகள்? மூன்று தன்மைகள் இருந்தால் ஈமானுடைய சுவை உங்களுக்கு தெரியும். நாக்கு நல்லா இருந்தால் உணவுடைய சுவை தெரியும் இல்லையா? ஏதாச்சும் ஒன்றை சாப்பிட்டோம்னா அதுல உப்பு இருக்கா இல்லையா, கூட இருக்குதா இல்லையான்னு சொல்றோமா இல்லையா? அதே நாக்கு செத்து போனவங்க, காய்ச்சலா இருக்கிறவங்க, உடம்பு சரியில்லாமல் உள்ளவர்கள், அவர்களால் அதை சொல்ல முடியுமா? மரத்து போயிருக்கும், சொல்ல முடியாது. நபி அவர்கள் சொன்னார்கள், மூன்று தன்மைகள் உங்களிடத்தில் இருந்தால் ஈமானுடைய ஹலாவத் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று என்ன? அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் உங்களுக்கு மிக விருப்பமானவர்களாக இருக்க வேண்டும், உலகத்தில் உள்ள மற்ற அனைவரையும் விட. எப்படி? அல்லாஹும் ரசூலும் மற்ற அனைவரையும் விட உங்களுக்கு மிக விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதை உணர வேண்டும் சகோதரிகளே. அல்லாவின் மீது உள்ள அன்பை நீங்கள் அல்லாவிடத்திலே சொல்லுங்கள், யா அல்லாஹ், நான் உன்னை நேசிக்கிறேன், உனது தூதரை நேசிக்கிறேன், உனது மார்க்கத்தை நேசிக்கிறேன், அல்லாஹ் நீ என்னை நேசிப்பாயாக, உனது மஹப்பத்தை எனக்கு கொடு, உன்னை பிரியத்தோடு பயத்தோடு வணங்கக்கூடிய தௌஃபீக்கை எனக்கு கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், மன்றாடுங்கள், துஆ கேளுங்கள் அல்லாஹ்விடத்திலே. அந்த அன்பை உணருங்கள். அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்ற அந்த ஈமானை சுவையை, அந்த மஹப்பத்தை உணருங்கள். இரண்டாவது சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனது சகோதரனுக்கு, உனது சகோதரிக்கு நீ விரும்ப வேண்டும் எதை உனக்காக விரும்புகிறாயோ, பிறருக்கு நீ விரும்பு எதை உனக்கு விரும்புகிறாயோ. மூன்றாவது சொன்னார்கள், இறை நிராகரிப்பிலே திரும்புவதை பயப்பட வேண்டும், வெறுக்க வேண்டும். எப்படி? நெருப்பில் போடப்படுவதை வெறுப்பாயோ அது போன்று. நெருப்பில் போடப்பட்டு எரிக்கப்படுவதை எப்படி நீ வெறுப்பாயோ, அந்த வெறுப்பு உனக்கு ஷிர்க்கின் மீது, குஃப்ரின் மீது இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே நாம் ஆசியாவுடைய வரலாற்றிலே படிக்கின்றோம். அந்த ஷிர்க், அந்த குஃப்ர் அவர்களுக்கு எவ்வளவு வெறுப்பாக இருந்தது. ஆகவேதான் ஈமானை விடமாட்டேன், எனது உயிரே போனாலும் சரி ஷிர்க் குஃப்ரிற்கு நான் திரும்ப மாட்டேன் என்ற உறுதியிலே அவர்கள் இருந்தார்கள். அடுத்து நான்காவது, அன்பு சகோதரிகளே, ஆசியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொர்க்கத்தை புரிந்து வைத்திருந்தார்கள், அல்லாஹ்வுடைய அன்பை நெருக்கத்தை புரிந்து வைத்திருந்தார்கள். ஆகவே அந்த சொர்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய அந்த அன்புக்காக நான் எனது உயிரை கொடுத்தால் அல்லாஹ் எனக்கு மறுமையிலே சொர்க்கத்தில் கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்து, அந்த கண்ணியம் எனக்கு மிக மேலானது என்பதை புரிந்து வைத்திருந்தார்கள். இன்று நம்முடைய குறைபாடு பலவீனம் என்ன? நமக்கு சொர்க்கம் என்றாலே என்னவென்று தெரியாது. ஏதோ சும்மா சொர்க்கம், அந்த ஊட்டியில் இருக்க எங்கேயோ தோட்டம் மாதிரி நினைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்படிங்க? மழை பெய்யாட்டி காஞ்சி போயிடும், சீசனுக்கு மட்டும்தான் மலர் இருக்கும், பராமரிப்பு செய்யப்பட்டால் நல்லா இருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. அப்படி அந்த சொர்க்கம், இந்த ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர்ல ஏக்கர் கணக்கில் உள்ளது அந்த சொர்க்கம். அந்த ஒரு சொர்க்கத்துடைய அகலம் ஏழு வானங்களை விட, ஏழு பூமிகளை விட விசாலமான. எவ்வளவு? ஒரு சொர்க்கத்துடைய அகலம், அப்படிப்பட்ட 10 சொர்க்கங்களை அல்லாஹு தாலா கடைசி தரஜாவுடைய ஒரு மூமின்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். யோசித்து பாருங்க, இன்று நமக்கு சொர்க்கம் என்றால் என்னவென்றே தெரியவில்லை. எத்தனை பேருக்கு தெரியும் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். உதாரணமா ஒருத்தங்க கேட்கிறாங்க, நான் இப்ப கேட்கல உங்கள்கிட்ட சொர்க்கத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு குர்ஆன் ஆயத்தை சொல்லுங்கன்னு சொன்னா நம்ம மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கிறோமா? சொர்க்கத்துடைய வர்ணனைகளை அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல எப்படியெல்லாம் வர்ணிக்கிறான் சொல்லுங்க. எவ்வளவு அழகாக படைத்த இறைவன் வர்ணிக்கின்றான். இதா ரஹைதஹும் ஸம்ம ரஹைத நஈமன் வ முல்கன் கபீரா. எவ்வளவு வர்ணனைகளை சொர்க்கத்தை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அங்கே உள்ள ஆறுகளை பற்றி சொல்கிறான், அங்கே உள்ள பழங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், பறவைகளின் கறிகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், நமக்கு பணிவிடை செய்வதற்காக சுற்றி வரக்கூடிய அந்த சிறுவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், மாட மாளிகைகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், உலாஇகை ஜுஸவுனல் குர்ஃபத பிமா ஸபரு வ யுலக்கவுன ஃபீஹா தஹியத்தன் வ ஸலாமா. உங்களுக்கு சலாம் சொல்வதற்காக ஜிப்ரீலும் மீகாயிலும் இஸ்ராஃபீலும் வருவார். யார் அவர்களுடைய தலைமையிலே மலக்குகள் வந்து உங்களை சந்தித்து சலாம் சொல்லிவிட்டு கை கொடுத்து விட்டு செல்வார்கள். எவ்வளவு பெரிய அந்தஸ்து பாருங்க, மலக்குகள் வருவார்கள். அவ்வளவு பெரிய அந்த சொர்க்கத்தின் அருமையை இன்று மூமின்களாகிய நாம் நம்மிலே பலர் அறியாதவர்களாக, அதை பற்றியே கவனம் இல்லாதவர்களாக இருக்கும். இங்கேதான் முன்பு சொன்ன அந்த ஒரு விஷயத்தோடு இதை உணர்ந்து பாருங்கள். அல்லாஹ்விடத்திலே எதை எதையோ கேட்டு அழுகிறோம் துன்யாவின் தேவைகளிலே. ஒவ்வொரு நாளும் கவனித்து கேளுங்கள், ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு முறையாவது 24 மணி நேரத்தில் ஒரே ஒரு முறையாவது ஒரே ஒரு வார்த்தையில் யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடு, நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்துக்கொள் என்று அழுது அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். உங்களுக்கு எது எவ்வளவு தேவையோ அதை அவ்வளவு அதிகம் கேட்பீர்கள் இல்லையா? இல்லையாமா, உங்களுக்கு எது எவ்வளவு தேவையோ அதை அவ்வளவு அதிகம் கேட்பீர்கள். இன்று நாம் சொர்க்கத்தை கேட்பது எப்படி தெரியுமா? அது என்னமோ நமக்கு தேவையில்லாத விஷயம் மாதிரியும், கிடைச்சா ஏதோ பரவாயில்ல நாளில் ஒன்று கிடைச்சிச்சு மாதிரியும், அப்படித்தானே சொர்க்கத்தை கேட்கும் போது நமது ஈடுபாடு இருக்கிறது. யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் வேண்டும், அதிலிருந்து என்னை மஹ்ரூமாக்கி விடாதே, நரகத்தை நான் பயப்படுகிறேன், நரகத்தில் என்னை தூக்கி எறிந்து விடாதே, என்னை நரகத்தில் நுழைத்து விடாதே, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை நசீபாக்கு என்று கதறுகிறோமா? யோசித்து பாருங்கள், கண் கலங்குகிறோமா? துன்யாவை கேட்டு எவ்வளவு கண் கலங்குறோம், அழுகிறோம் அல்லாஹ்விடத்துல, சொர்க்கத்தை கேட்டு கலங்குறோமா? இங்கே ஆசியாவின் வரலாறிலே நாம் இதைத்தான் பார்க்கிறோம். சொர்க்கத்தின் மதிப்பு அவர்களிடத்தில் இருந்தது, சொர்க்கத்தை புரிந்து வைத்திருந்தார்கள். எனவே இந்த துன்யாவுடைய சிரமங்கள், அது சிரமத்திலேயே உச்சக்கட்ட சிரமம், கொடூர கொலை, அதையும் தாங்கிக் கொள்ள ரெடியாகி விட்டார்கள். ஏன்? இதற்கு பதிலாக கிடைக்க போவது எது? எது? சொர்க்கம். அல்லாஹ்வுடைய நபி நமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதைத்தான் எல்லா நபிமார்களும் சொல்லி இருப்பார்கள், வல மௌதிஉ கதமின் ஃபில் ஜன்னதி கைரு மின துன்யா வ மா அலைஹா. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அறிவிச்சுகிறார்கள், துன்யாவிலே ஒரு பாதம் அளவு உங்களுக்கு இடம் கிடைத்து விட்டாலே அதுவே உலகம் உலகத்தை விட சிறந்தது. எவ்வளவு? துன்யாவிலே ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் உங்களுக்கு கிடைத்து விடுவது உலகம் உலகத்தை விட சிறந்தது என்று. ஆகவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, ஆசியா பின்த் முஸாஹிம் ரழியல்லாஹு அன்ஹா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உதாரணமாக அல்லாஹ் நமக்கு சொல்கிறானே, அதிலிருந்து இத்தனை பாடங்களை படிப்பினைகளை நாம் பெறுகிறோம். அந்த பெண்மணிகளாக நமது சமுதாயத்தின் பெண்மணிகள் உருவாக வேண்டும். பெயர் எது வேண்டுமானாலும் இருக்கலாம், பெயர் எது வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த ஊரில் வேண்டுமானாலும் அவர்கள் பிறந்திருக்கலாம், எந்த மொழி வேண்டுமானாலும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் சகோதரியே, நீ ஒரு மூமினான பெண்ணா? நீ அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுக்கு கீழ்படியக்கூடிய ஒரு முஸ்லிமான பெண்ணா? உன்னுடைய அஹ்லாக், உன்னுடைய குணங்கள் ஆசியாவின் குணத்தை கொண்டிருக்க வேண்டும். உனக்கு உதாரணம் இந்த உலக பெண்மணிகள் அல்ல, உனக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்வது ஆசியா பின்த் முசாஹிமை அல்லாஹ் சொல்கிறான். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவை அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான், நீ அவளை பார், அவர் இன்னும் எப்படி வாழ்ந்தார், சோதனையின் போது எதை தேர்ந்தெடுத்தார், எப்படி நம்பிக்கை கொண்டிருந்தார், அவர் எதற்காக எதை துறந்தார், எதற்காக எதை விட்டுக் கொடுத்தார், யார் மீது அன்பு வைத்திருந்தார்கள் என்று நீ அவரை முன் உதாரணமாக ஆக்கி, அவரை உனது வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக ஆக்கி நீ உனது பயணத்தை தொடங்கு, உனது பயணத்திலே நீ பயணித்து செல். யாரை பார்த்து விடாது? இந்த உலக பெண்மணிகளை, உலக பெண்களை பார்த்து விடாது, கோடீஸ்வர பெண்களை, இந்த உலகத்தின் அழகிகளை, இந்த உலகத்தின் செல்வ செழிப்பு பெற்றவர்களை, இந்த உலகத்தின் நகை அலங்காரங்களை பெற்றவர்களை, ஆடை ஆபரணங்களை பெற்றவர்களை, இந்த உலகத்தில் மாலை மாளிகைகளிலே வசிக்கக்கூடிய பெண்களை பார்த்து விடாது. உனக்கு வழிகாட்டி உனக்கு உதாரணம் ஆசியா அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ஒரு பாதை தான் நம்முடைய பாதை. அவர்கள் தான் எனக்கும் உங்களுக்கும் உதாரணம். அவர்களுடைய இந்த பரிசுத்தமான வாழ்க்கையிலிருந்து இத்தகைய ஈமானுடைய படிப்பினைகளை, பாடங்களை நாம் பெற வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த நல்ல ஈமானை தந்தருள்வானாக.